الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقال الله تعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله العظيم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمكم من في السماء وقال صلى الله عليه وسلم أيضا لا يفرق مؤمن مؤمنة إن كره منها شيئا رضي منها آخر أو كما قال عليه الصلاة والسلام ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இஅத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் இவ்வுலகில் நம்மை எந்த நோக்கத்திற்கு படைத்திருக்கிறானோ அந்த நோக்கங்களை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நன்மக்களாக, நாளை மறுமையில் சுவனத்துக்கு சொந்தம் கொண்டாடுகிற நசீபை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் எனவும், அந்த வல்ல ரஹ்மான் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ, எந்த காரியங்களினால் அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ்வின் சாபமும் ஏற்படும் என கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்களோ, எந்த செயல்பாடுகள் எந்த உலக வாழ்வு நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் என்ற பொன்மொழிகளும் தெளிவுபடுத்தியிருக்கின்றனவோ, அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள், ஷைத்தானியத்தான சிந்தனைகள், செயல்பாடுகள் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுனா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வந்த முதல் மனிதர் அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் நுபுவத் என்ற நபித்துவத்தை ஆரம்பித்தான். அந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் படைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு என ஒரு ஜோடியையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட ஜோடி ஒரு ஆணாக இருக்கவில்லை, ஜோடியாக ஒரு பெண்ணை தான் படைத்தான் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பெண்ணுடைய பெயரை தான் நாம் தாயார் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்வோம். இந்த உலகத்துடைய ஆரம்பம் அல்லாஹ் ஒரு ஆணை படைத்தான், அந்த ஆணுக்கு பெண்ணாக, அந்த ஆணுக்கு துணையாக ஒரு பெண்ணையும் படைத்தான். அவர்கள் இருவரையும் ஜோடி சேர்த்து அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த குழந்தைகளுக்குள்ளும் அல்லாஹ் ஜோடிகளை ஏற்படுத்தி இந்த மனித சமூகத்தை, இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் வளர்ச்சி அடைய செய்திருக்கிறான் என்ற சரித்திரம் நாம் படித்திருக்கிறோம். கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் வந்த நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பார்க்குகிற பொழுது குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளில் அநேகமானவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் திருமணம் செய்து ஜோடியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. இதுபோன்று ஹதீஸுடைய கருத்துக்களை பார்க்குகிற பொழுதும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் தெளிவுபடுத்துகிறது. உலகத்திற்கு வந்த நபிமார்கள் இவ்வுலகத்தில் வந்து திருமணம் செய்திருக்கிறார்கள். நபியுனா ஈஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்துலகத்தில் நபியாக வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் தூதுவராக வந்தார்கள். திருமணம் செய்கிற ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனினும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஸஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு முன்னர் நபியுனா ஈஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இறங்கி வருவார்கள். வானுலகத்திலிருந்து அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்கள். அவர்கள் திருமணமும் செய்வார்கள், அவர்களுக்கு குழந்தைகளும் கிடைக்கும் என்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர்களாகிய எங்களுடைய அகீதா. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சுருக்கமாக சொல்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே நபிமார்களை பற்றி சிலாகித்து சொல்கிற பாடங்களில் நபிமார்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ் இப்படியும் சொல்லியிருக்கிறார், அந்த நபிமார்களுக்கு நாம் ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம், மனைவிமார்களை ஏற்படுத்தி கொடுத்தோம், திருமண பந்தத்தில் அவர்கள் இணைந்து வாழ்க்கையை நாம் அமைத்து கொடுத்தோம், அதன் மூலம் குழந்தைகளையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ்வினால் அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு ஆணும் பெண்ணும் இஸ்லாமிய வரையறைக்குள், இஸ்லாம் சொல்லுகிற அந்த வரையறைக்குள் அவர்கள் கணவன் மனைவியாக ஒன்றிணைவது அது அல்லாஹ் ஹலாலாக்கி தந்த அழகான ஒரு செயல்பாடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், குர்ஆனுடைய 21வது ஜுஸுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஒமின் ஆயாத்தி, அவருடைய அச்சாட்சிகள் இன்னும் ஒன்றுதான். அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஒருவன் இந்த உலகத்தை படைத்தவன், பரிபாலிக்குகிறவன், அவன் தான் சகல நிலைமைகளும் சக்தி வல்லமை மிக்கவன் என்பதற்கு அடையாளங்களை சொல்கிற பொழுது அல்லாஹ் கணவன் மனைவி ஒன்றிணைவதை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் கணவன் மனைவியாக ஒன்று சேருகிற அந்த ஜோடி பொருத்தத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஆணுக்கு பெண்ணை ஜோடியாக சேர்த்து வைத்திருப்பதும் அந்த அல்லாஹ்வுடைய குதிரத் என்ற வல்லமைக்குட்பட்டதுதான். அவ்வாறு கணவன் மனைவியாக இணைக்கப்படுகிற ஒரு ஆணும் பெண்ணும் இவ்வுலகத்தில் சந்தோஷமான ஒரு வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இணைகிற அந்த ஆணும் பெண்ணும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டி அந்நியுண்ணியமாக தங்களுக்கு மத்தியில் மிக நெருக்கமான ஒரு பண்பை பாசத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இருவர்களுக்கு மத்தியில் அந்த அல்லாஹ் தான் அன்பையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், உளரீதியான தொடர்பையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, மவத்தத் ரஹ்மத் என்ற இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் அந்த கணவன் மனைவியர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாழ்க்கை என்பது, இஸ்லாமிய குடும்பவியல் என்பது மிக விசாலமான, மிக ஆழமான ஒரு நிலைமை சகோதரர்களே. அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் தபாரக வதஆலா இந்த குடும்ப வாழ்க்கையின் மூலமாக அழகான ஒரு தீனியத்தான குடும்பம், அதன் மூலம் பிச்சலங்கள், ஒரு தீனியத்தான ஒரு மிக விசாலமான ஒரு குடும்ப உறவு எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள், திருமணம் முடித்து கணவன் மனைவியாக வாழ்க்கையில் கால் பதித்திருப்பவர்கள், பெண்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் எட்டி வையுங்கள், சொல்லுங்கள் வீடுகளில். குர்ஆனில் அல்லாஹ் குடும்ப வாழ்வை பற்றி சொல்லியிருக்கிறான், சூரா பக்கராவில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், சூரா ஆலே இம்ரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இந்த மூன்று சூராக்களிலும் குடும்ப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி எப்படி வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், அத்தோடு மாத்திரமல்ல அந்த கணவன் மனைவியர்கள் இருவர்களுக்கும் நபிமார்களுடைய சரிதைகளை கூட இந்த மூன்று சூராக்களிலும் முன் உதாரணமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எப்படி அந்த நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள், மனைவிமார்களுடைய எப்படி அவருடைய குடும்ப வாழ்க்கை அமைந்தது, பெண்களை பற்றி சொல்லப்படுகிற அந்த நூர் என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹ் குடும்ப வாழ்வை பற்றி சில இடங்களிலே பேசியிருக்கிறார். எனவே கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இது போன்ற குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என்னுடைய அடியான் நான் அவனுக்கு அமைத்து கொடுத்திருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு அவன் எப்படி முடிவு காண வேண்டும் என்ற வழிகளை இந்த குர்ஆனின் மூலம் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குர்ஆனுடைய போதனைகளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிகாட்டுதல்களாக இருக்கிறது. கனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்க நினைக்க கூடாது நபிமார்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரப்பல் இஸ்ஸத் நபிமார்களை இந்த சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி, அந்த நபி எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாரோ அந்த நபி அந்த சமூகத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக வந்திருக்கிறார். அதுபோலவே எங்களது சமூகம், இந்த சமூகத்துக்கு எங்களுக்கு வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் தான் கடைசி நபி என்பதுதான் எங்கள் அகீதா. இந்த அகீதாவிலும் இந்த நம்பிக்கையிலும் நாம் தளர்ந்து விடக்கூடாது, நாம் சந்தேகத்திற்கிடமாக நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நபி என்பதை ஈமான் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஈமானுடைய பாடத்தில் ஒரு பகுதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவெனில், அந்த கடைசி நபுவத் என்ற நபித்துவத்தை கொச்சைப்படுத்தி அவர்களுக்கு பின்னரும் நபியுடைய வருகை இருப்பதற்கான சாத்தியங்கள் இருந்தது. அப்பேற்பட்ட அந்த சாத்திய அடிப்படையில் ஒரு நபி வந்தால் அவரை நாம் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிற ஒரு சாரா உலகத்தில் வியாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தான், எங்கட குடும்பமும் தான், எங்கட பிச்சனங்களிடத்திலும் தான், எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கடைசி நபி என்ற அந்த நபுவத்தை பாதுகாத்துகிற செயல் திட்டங்களை அமைய பெற செய்வது, வீடுகளில் ஏற்படுத்துவது நம்முடைய கடமை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பிரச்சனைகளை ஏற்படுத்தினான். எப்படி பிரச்சனை? குடும்பவியல் ரீதியான பிரச்சனை,
மனைவிமார்களோடு பிரச்சனை. மனைவிமார்கள் நபி கணவன் என்ற வகை, நபி என்பது ஒரு ஒரு புறம், அந்த நபியாக கொடுக்கப்பட்ட, நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்ற வகையில், அவர்களுடைய மனைவியர்கள் தன்னுடைய கணவன் என்ற வகையில் அந்த நபியோடு அவர்கள் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சுமார் ஒரு மாத காலம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மனைவிமார்களோடு நான் சேர மாட்டேன் என சத்தியம் செய்து ஒதுங்கியிருந்தார்கள் என்பதும் இஸ்லாமிய பாடத்தில் நாம் பார்க்க வேண்டிய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிற உண்மை சம்பவம் சகோதரர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் நாம் ஏன் சொல்கிறோம்? குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ளும் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாள்வது, எப்படி இந்த பிரச்சனையிலும் நாம் வெற்றி ஈட்டுவது, எப்படி அதை நல்லதாக அமைத்துக் கொள்வது, சந்தோஷத்தை எப்படி வளவரைப்பது, எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்ற வழிகளை அல்லாஹ் அவனுடைய அறிவுரைகளின் மூலமும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் ரீதியிலும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்து என்ற பாடத்தில் பேசுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நிகாஹுடைய குடும்ப வாழ்வியல் சம்பந்தப்பட்ட வசனங்களை எடுத்து பார்க்கிற பொழுது அங்கே அல்லாஹ் ஆண்களுக்கு தான் உத்தரவிட்டிருக்கிறான், அந்த பெண்மணிகளோடு நல்ல அழகான ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லிருக்கிறான், உங்களுடைய மனைவியர்களோடு நல்ல அழகான வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடவில்லை, உங்களுடைய கணவன்மார்களோடு நீங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெண்களுக்கு நேரடியாக சொல்லுகிற எந்த ஒரு வசனத்தையும் குர்ஆனில் பார்க்க முடியாது. தஃப்ஸீரி உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த பெண்களோடு நீங்க அழகாக வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கு அல்லாஹ் தனியாக நேரடியாக சொன்ன காரணம் என்னவெனில், அந்த பெண்களை பொறுத்தவரை அவர்கள் அறிவிலும் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் படை கோலத்திலும் அவர்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் டீனியத்தினுடைய அமைப்பில் அவர்கள் செய்கிற அமல்களிலும் அவர்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே குறை உள்ளவர்களாக இருக்கிற பெண்களோடு அல்லாஹ் சொல்கிறான், நிறைவாக படைக்கப்பட்டிருக்கிற ஆண்கள் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிந்திக்க திறமைப்பட்டிருக்கிறோம் சகோதரி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய படைகோலத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை பொறுத்தவரை அவர்கள் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். விலா எலும்பு எங்களுக்கு தெரியும், அது வளைவாக தான் இருக்கும். எங்களோட பிரஸ்ட், எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய விலா எலும்பு சொல்கிறோமே, அந்த எலும்பு நேராக இருக்க மாட்டாது, அது வளைவாக தான் இருக்கும். அவர்களை எண்ணெய் போல நிறைவுள்ளவளாக நான் ஆக்க வேண்டும், என்னை போல சரிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அவர்களை நீங்கள் முழுமையாக சரிப்படுத்த போனீங்கடா, நீங்க நிறைவாக ஆக்க போனீங்கடா, கடைசியில நீங்க உடைச்சிருவீங்க. அந்த உடைவு என்ன தெரியுமா? கத்ருஹா அத்தலா, கடைசியில் அந்த பெண்ணை நீங்க தலா கொடுக்க வேண்டிய சூழல் தான் ஏற்படும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆன்ல ரப்பு எழுத தபாரக வதஆலா சொல்கிறான், ஆண்களை பார்த்து விசேஷமாக வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் எந்த அளவுக்கு சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். குர்ஆன்ல எடுத்து பாருங்க சகோதரர்களே, தலாக்குடைய பகுதியை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது, வைதா தல்லக்தும்ன் நிஸாஅ அத்தலாக்கு மர்ரத்தான், அல்லாஹ் சொல்கிறான், தலாக் என்ற ஆண்களுடைய கையில் தந்திருக்கிற அந்த தலாக் என்ற அதிகாரம் இருக்குகிறதே, அது துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது. ஒரு மனைவி தன் பேச்சை கேட்காமல் தனக்கு மேலால் செயல்படுகிற பொழுது அவள் திருத்த வேண்டும் என்ற நன்னோக்கோடு அவளுக்கு நீங்கள் முதலில் ஒரு தலாக் சொல்லலாம். நோக்கம் என்னது? அவளை கஷ்டப்படுத்துவதல்ல, அவளை துன்புறுத்துவதல்ல, அவள் திருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக, அவள் திருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தலாக்கை சொல்லலாம். அந்த தலாக் சொல்லப்பட்டதற்கு பிறகும் அவள் திருத்தம் பெறாத பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது தலாக்கும் சொல்லலாம், அவளை பயமுறுத்தாட்டுவதற்காக வேண்டி. ஏன் மூணு தலாக் என்பது ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், இவன் என் கணவன் என்னை திருந்து முகமாக அவன் ரெண்டு தலாக்கை சொல்லியிருக்கிறான். என்னுடைய கணவன் என்னை வெறுத்து தலாக் சொல்லுகிற நிகழ்வுக்கு அந்த தலாக் சொல்லுகிற சூழலுக்கு என் கணவனை நான் ஆக்கிவிட்டேனே என்ற ஒரு திருத்தத்துடன் ஒரு பயத்துடன் அவள் தன் வாழ்வை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுக்கு பிறகு சொல்லுகிற அல்லாஹுடைய கட்டளையை பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ரெண்டு தலாக் கொடுத்தீங்க, இப்ப உங்க மனைவி திருந்திருப்பார் என்று சொன்னால் அந்த பெண்ண மீண்டும் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையாக அந்த பெண்ணோட சேர்ந்து வாழுங்க. அவ அப்பா அப்படி செஞ்சா, இப்ப இப்படி பேசினா, எல்லாம் நான் மறக்கல்ல, உள்ளத்துல வச்சிருக்கிறேன் என்று பலச திருப்பி கிண்ட போக கூடாது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் சொல்கிறார், மூணாவது ரெண்டு தலாக்குக்கு பிறகு அந்த மனைவி திருந்திருக்கிறாளா, இப்போ பலசுகளை பேசி மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்காது. அவனுடன் அழகான ஒரு வாழ்க்கையாக அந்த பெண்ணை உங்களுக்கு மனைவியாக ஆக்கி கொள்ளுங்க. அப்படி இல்ல, அவள் திருந்திர வாக்கு இல்ல, இதுக்கு பிறகும் இவருடன் சேர்ந்து வாழ்க்கை நடத்துவது என்பது அது என்னை நான் பைத்தியக்காரனாக ஆக்கிக் கொள்கிற சூழல். சலாக்கள் பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் அல்லாஹ் நிலடியார்களே, கை இப்ப அல்லாஹ் சொல்கிறார், அப்படி நீங்க சலாக் கொடுக்க விரும்புறீங்களா, அந்த பிரிவு என்பதும் கூட அல்லாஹ் சொல்கிறான், அவளுக்கு அநியாயம் செஞ்சு அவளை அடிச்சு அவளை துன்புறுத்தி அவளுடைய உடுதுணிகளை கொடுக்காம அவருடைய பிள்ளைகளை பறிஞ்செடுத்துக் கொண்டு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படியும் இல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனைவியே நீ பிரிகிறதாக இருந்தாலும் அவ் சர்ரீஹுன் பிமாரு, நல்ல முறையில தான் அந்த பெண்ணை நீ உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்து விட வேண்டும். அந்த பெண்ணை மனைவியாக இருக்குகிற பொழுதும் கூட அவளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாள்வா. அந்த பெண் உனக்கு பிடித்தமானவள் அல்ல என்று முடிவு கட்டுகிற பொழுது அவளை பிரித்து விடுவதும் பிமஹரூஃபின் நல்ல முறையில் தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து தலாக் நான் ஓதி காட்டி இந்த வசனம், சூரத்து பக்கரா, சூரத்து தலாக் குர்ஆனுடைய 28வது ஜுஸூல எடுத்துப்பார், அதிலும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறார், அந்த பெண்கள் நீங்க தலாக் விட்டதற்கு பிறகு இத்தாவுடைய காலத்தை முடிக்குகிற அந்த கடைசி தருவாய் வருகிற பொழுது அங்கே உங்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், அந்த பெண்ணை மீண்டும் மீட்டெடுத்து உங்களுடைய மனைவியாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களோட மனைவியாக நல்ல முறையில வாழ்க்கையை திரும்ப நீங்க ஆரம்பிங்க. இல்ல உங்களால முடியல, இந்த பெண்ணோட வாழ்கிறதுல வாழ்க்கை சந்தோஷம் இல்லையா, அல்லாஹ் சொல்கிறான் அந்த பெண்களை பிரிஞ்சிருங்க. எப்படி பிமாறு, நல்ல முறையில பிரிங்க, நல்ல முறையில பிரிங்க. எனவே ஒரு பெண்ணை பிரித்து விடுகிற பொழுதும், ஒரு பெண்ணை தலாக் விட்டு தன் குடும்ப உறவில் இருந்து அவளை நீக்கி விடுகிற பொழுதும் அது நல்லதாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறதாக இருந்தால், கனிமானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெண் மனைவியாக இருக்குகிற பொழுது எந்த அளவுக்கு அவளுடன் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால தான் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு ஈமானியத்தான கணவனும் தன்னை கரம் பிடித்திருக்கிற ஈமானியத்தான மனைவியை வெறுக்க வேண்டாம், அவருடன் கோபம் கொள்ள வேண்டாம். எந்த ஒரு கணவனும் தன்னுடைய மனைவியை வெறுக்காதீங்க, கோபப்படாதீங்க. அல்லாஹ்வு நினைக்கிறார்களே, என்ன காரணம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் கரிஹ மின்ஹா ஷைஅன், இவனுக்கு கோபம் ஏற்படுவதற்கான காரணம் இவன் விரும்பாத ஒரு செயலை அவள் செய்துவிட்டார், இவனுக்கு பிடிக்காத இவனுடைய மனதுக்கு நோவினை தருகிற அல்லது இவனுடைய குடும்பத்துக்கு ஒத்து வராத இவனுடைய குழந்தைகளுக்கு மோசம் செய்கிற ஒரு காரியத்தை அவள் செய்து விடுகிறாள், இதனால் இவனுக்கு கோபம் வருகிறது. நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு அவளுக்கு கோபம் வந்துச்சு, ஆனா ரதிய மின்ஹா ஆகர், அவட்ட தவறு மட்டுமே இருக்காது, அவள் செய்கிற நல்ல காரியங்களும் இருக்கும், அந்த நல்ல காரியம் இவனுடைய உள்ளத்துக்கு திருப்திகரமாகவும் இருக்கலாம். எனவே இன்றைக்கு சமூகத்தில் சகோதரர்களே, மனிதர்களுடைய தவறு மட்டும்தான் பார்க்கப்படுகிறது, மனிதர்களுடைய தவறு மட்டும்தான் பேசப்படுகிறது, அதே மனிதன் செய்த நலவுகளை மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள், நன்றி கட்ட தனமாக ஆகிவிடுகிறார்கள். ஒரு மனிதன் தவறு செய்கிற பொழுது அவருடைய தவறை நாம் பேசுவதை போலதான் அதே மனிதன் செய்கிற நலவையும் நாம் எடுத்து பார்க்க வேண்டும், அந்த நலவு செய்கிறவர்களை நாம் புகழ்ந்துரைக்க வேண்டும் என்பதும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. சகோதரர் அவளை குறை சொல்லி அவளை ஏசி அவளுடைய மனமுடைய செய்து அவளை வெறுத்து விட வேண்டாம். அவர் செய்கிறத ஒன்று பிடிக்காட்டிலும் இன்னொன்று அவருக்கு பிடித்தம் உள்ளதாக இருக்கும். அவருடைய காலத்துல சஹாபாக்கள் நடந்த ஒரு சம்பவத்தை ஹதீஸிலே கிதாபுகள் எழுதியிருக்கிறார். ஒரு சஹாபி என்று சொல்கிறார், யார சூழல்லா, என்னுடைய மனைவி என்ன தவறு செய்கிறாள், யார சூழல்லா, என்னுடைய மனைவி என்ன தவறு செய்கிறாள், யார சூழல்லா. அந்த தவறை உணர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படின்னு உனக்கு விருப்பம் இல்லையா, அவளுடைய தவறு என்று உணர்ந்து நீ அதை உன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள முடியாது, அது தவறுகளிடத்தில் பேசி மசூரா செய்கிற அளவுக்கு வந்துட்டாய்ந்தா அப்ப உனக்கு விருப்பம் இல்லாட்டி தல்லிக்கஹா, அந்த பெண்ணை நீ தலாக் விட்டுரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா சொல்றார். இப்ப அந்த சஹாபி சொல்கிறாங்களா, யார சொல்லலாம், அன உஹிப்புஹா, அந்த பெண் செய்யற நல்ல காரியத்தினால அந்த பெண்ணை நான் விரும்பவும் செய்கிறேன், யார சொல்லலாம். அந்த பெண்ண தவறும் இருக்கிறது, ஆனால் அந்த பெண் செய்கிற நல்ல காரியம் இருக்கிறது, யார சொல்லலாம், அவளை நான் விரும்புகிறேன், யார சொல்லலாம். இனிமன் அல்லாஹுவின் நல்லது யாரு, இதுதான் மனிதனுடைய இயல்பு சகோதரர், மனிதனுடைய இயல்பு இப்படிதான் இருக்க வேண்டும். தவறு செய்கிறாள் என்பதற்காக தன் மனைவியை அவர் தவறு செய்கிறார்கள் தவறு செய்கிறவர் என அவளை குத்தி காட்டி குத்தி காட்டியே உள்ளத்தை நோகடிக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்கிறது, நீங்க மிருதுவான முறையில நடந்து போங்க. தவறு செய்கிறவர்களிடத்திலும் அந்த தவறை எப்படி சுட்டி காட்டுவது, எப்படி திருத்துவது என்ற வழியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாகவே காட்டி தந்திருக்கிறார். இனிமன் அல்லாஹுவின் நிலடியார்களே, எனவே குர்ஆன் மிக தெளிவாக எதிர்பார்க்கிற சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகள், அது பிரச்சனைகள் பிரிவிற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. அந்த பிரச்சனைகளுக்கு பிறகு வாழ்க்கை இன்பகரமாகவும் அமைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மனைவியருடைய விஷயத்துல நீங்க நாடி போங்க, அந்த மனைவியுடைய விஷயத்துல எப்படி உங்கள் வாழ்க்கை அமைச்சு கொள்கிறது என்ற நலவை நீங்க தேடி போங்க. உங்களோட பெண்களுடைய விஷயத்துல ஷர்ர தேடி போகாதீங்க. தவற தோண்ட தோண்ட அது தவறு வந்து கொண்டேதான் இருக்கும் சகோதரர்களே, தவற தேட தேட அது தவறு வந்து கொண்டேதான் இருக்கும் சகோதரர். குடும்ப விஷயத்துல ஏற்படுகிற சில பிரச்சனைகளை பொறுத்தவரை கனிமானவர்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பிரச்சனை என்னண்டா, மாமிக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, அல்லது மாமாவுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை. மருமகன் வீட்டுக்கு வந்தால் மாமா வாங்காண்டு சலாம் சொல்லல, இதனால மருமகனுக்கு ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருச்சு, அவருக்கு பிரச்சனை. மருமகன் வீடு தேடி மாமா வாரா, மருமகன் மாமாவை பார்த்து சலாம் சொல்லல, மாமாவோட ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருச்சு. மருமகன் என்ன பார்த்து சலாம் சொல்லல, இவர் அங்க மகளை பேத்து வைன் பண்றது, மகளை பேத்து வைன் பண்றது, என்னோட மாப்பிள்ளை வந்தா பார்த்து சலாம் சொல்றான்னு. இனிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, மகள்கிட்ட வைன் பண்றதை விடவும் இஸ்லாம் சொல்கிறது, உங்களோட மருமகன் தவற நீங்க கண்டீங்களா, நேரடியாக டிரெஸ்டா நீங்க பேசலாம். இன்னைக்கு எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறேன்டா, அடுத்தவன் என்ன பார்த்து சலாம் சொல்லுவோம், இதான் எதிர்பார். மருமகன் மாமாவை பார்த்து சலாம் சொல்லணும், மாமா எதிர்பார்க்கிறது, அல்லது மருமகன் மாமா எனக்கு சலாம் சொல்றேன், நான் அவட மகளை முடிச்சிருக்கிறேன், அதனால அவர் தான் எனக்கு சலாம் சொல்லணும். மாமா சொல்லுவாரு, ஏ நான் மகளை மட்டும் கொடுக்கல, அவனுக்கு வீடும் காரும் சேர்த்துலயா கொடுத்திருக்கிறேன், அதனால ஏண்ட ரெஸ்பெக்ட் தான் உசரம். எனவே மருமகன் தான் என்ன பார்த்து சலாம் சொல்லணும். இஸ்லாம் சொல்கிறது, இஸ்லாம் சொல்கிறது, அல்பாதிஉ பிஸ்ஸலாம், யார் சலாத்தை கொண்டு முதல் முதலில் ஆரம்பிக்குகிறாங்களோ அவங்கள்ட்ட கிபிரித் என்ற, கிபிரியத் என்ற பெருமை இல்லை என்பதற்கு அடையாளம். எனவே எந்த மனிதர்கள் அவன் என்ன பார்த்து சலாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அவனுடைய உள்ளத்துல கிபிரியத் என்ற பெருமிதம் குடிகொண்டிருக்கிறது என்பதற்கு அதுவே போதுமானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் கிபிரியத் என்ற பெருமிதத்தோடு வாழ்வாங்களோ அல்லாஹ் எங்களை பாதுகாப்போனும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், கிபிரியா என்ற பெருமிதம் என்பது அது எனக்கு சொந்தமான ஆடை, என்னுடைய ஆடையில், அல்லாஹ் சொல்கிறானாம், என்னுடைய ஆடையில் எவர் கை வைப்பாரோ இருப்பாரோ அவரை நான் நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவேன். எனவே அவர் சலாம் சொல்லணும், இவர் சலாம் சொல்லணும், நான் தான் பதில் சொல்லணும், அவன் என்ன மதிக்கணும் என்று பெருமிதத்தோடு பெருமையோடு எதிர்பார்க்குகிறவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான், நாளை மறுமையில உங்களை தூக்கி நான் நரகத்தில் வீசி விடுவேன். தெரியுமா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல தான் பெண்களுடைய சைத்தை சகோதரர்.
அல்லாஹுவின் நல்லடியார்களே. எனவே இஸ்லாம் மிக தெளிவான மார்க்கம் சகோதரர்களே. அதனால் இஸ்லாம் சொல்வது பொதுவாக நீங்க அடுத்தவருக்கு இரக்கம் காட்டுங்க. மருமகள் மாமிக்கு இரக்கம் காட்டோடும், மாமி மருமகளுக்கு இரக்கம் காட்டோடும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னைக்கு குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் ஒரு பகுதி என்னன்னா, மாமி நினைக்கிறது மருமகள் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச வந்தவுடனே மாமி நினைக்கிறா மருமகள் என்ன போல இருக்கும், என்னைய போல மருமகள் ஆக்கணும், இணைய போல மருமகளை உடுக்கணும், இணைய போல மருமகள் பேசணும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீங்க நினைச்சு பாருங்க. உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறதா இருந்தா, எங்கட பிள்ளைய இப்பதான் மொண்டசிரி எல்கேஜி யூகேஜி நாங்க சேர்த்திருக்கிறோம், எல்கேஜி யூகேஜி சேர்த்திருக்கிறோம். இந்த எல்கேஜி யூகேஜி சேர்க்கப்பட்ட புள்ள கிரேட் டென்ல படிக்கிற பிள்ளைய போல பேசணும்னு எதிர்பார்த்தால், எதிர்பார்க்கிறவர்களை நாங்க நிச்சயமாக பைத்தியகாரன் சொல்றோம். அந்த பிள்ளை இப்பதான் எல்கேஜி யூகேஜி சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளை 10ஆம் ஆண்டு இருக்கிற பிள்ளைய போல பேசணும்னு எதிர்பார்த்தா அது பைத்தியக்காரத்தனம், அது நடக்காத விஷயம். இதை போலதான் சகோதரர்களே, திருமணம் முடித்திருக்கிற அந்த புது ஜோடி, அது எங்கட மகனாக இருக்கலாம், எங்கட மகனாக இருக்கலாம், இப்பதான் குடும்ப வாழ்வு என்ற அந்த பள்ளிக்கூடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறாங்க. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு வாழ்க்கை என்ற யூனிவர்சிட்டியிலே படித்து முடிச்சவங்க, இந்த இப்பதான் பள்ளி பருவத்தில் குடும்பவியல் என்ற அந்த எல்கேஜி மொண்டசரி ஸ்கூல்ல கால் வடிச்சிருக்கிறவங்களை என்ன போல அந்த மருமகள் மருமகன் இருக்கும்னு எதிர்பார்க்கிறது, அது நடைமுறை சாத்தியமற்ற, அது பைத்தியக்காரத்தனமான விஷயம். சில இடங்கள்ல கார்புசார்கள் எதனால சொல்கிறோம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் என்று சொல்வதா, அல்லது இந்த சமூகத்துடைய சேவை என்று சொல்வதா? அல்லாஹ் எங்களையும் அந்த கலாவுடைய பொறுப்புக்கு அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அதனால சமூகத்துல ஏற்படுகிற பிரச்சனைகளில் எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிகிற விடயத்தை வைத்து பார்த்துகிற பொழுது, சில இடங்கள்ல மாமி மருமகள் பிரச்சனை எந்த அளவுக்கு உண்டா, மாமிதான் மருமகளுக்கு உடுப்பு சாய்ஸ் பண்ணி கொடுக்கணும், இதை உடுத்து கொண்டுதான் நீ வரும். அங்க மகனுக்கு சந்தர்ப்பம் இல்லை, கணவனுக்கு அழகை வெளிப்படுத்தப்பட வேண்டிய அந்த பெண் தன்னுடைய அழகை தன்னுடைய உடலிலோ அல்லது தன்னுடைய உடையிலோ தன்னுடைய கணவனுக்கு அழகு காட்ட வேண்டும் என்று பணிக்கப்பட்ட பெண், இங்க என்ன நடக்குதுன்றா, அங்க கணவனுக்கு இல்ல, மாப்பிளைக்கு இந்த அதிகாரமும் இல்ல, மாமிதான் மருமகளுக்கு சொல்றது இன்றைக்கு இந்த உடுப்பு தான் உடுக்கணும். அல்லாஹ்வு நல்லடியார்கள், எங்க போய் சொல்றது? இதனால ஏற்படுகிற பிரச்சனை, அந்த பெண்ணுக்கு வீட்டுல சுதந்திரம் இல்ல, மாமியுடைய தனிப்பட்ட அதிகாரம், அந்த மாமி சொல்றா நான் எல்லாத்தையும் கேட்கணும், எந்த அளவுக்கு உண்டான அழுது இல்லாம உங்களோட வீடுகள்ல எப்படி நடக்க கூடாது? மாமி மருமகளுக்கு கட்டளை போடுறாளாம், நீ இந்தந்த நாள்ல தான் குளிக்கணும், அழுது இல்லா. இதனால சமூகத்துல ஏற்படுகிற பிரச்சனை, நகரியார்களே சிந்திச்சு சிந்தனை செய்யணும் சகோதரர்களே, இது ஹராம், இது ஹராம். ஒரு மாமி தன்னுடைய மருமகளோட, நீங்கள் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் என்ற வகையில் பேசுகிறோம் சகோதரர்களே, ஹதீஸுடைய கருத்து, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் அய் யுரவ்விஅ முஸ்லிமன், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஹலால் அல்ல, அனுமதி அல்ல அடுத்த முஸ்லிமை பயமுறுத்தாட்டுவது. இங்க என்ன, சில குடும்பங்கள்ல மருமகள் மாமிக்கு பயம், மாமிக்கு பயம், அந்த அளவு மாமி அதட்டி அந்த மருமகளை குடும்பத்துல வச்சு கொண்டிருக்கிறார். இது கூட அவசியம். இன்னும் தெளிவாக சொல்கிறதாக இருந்தால், அண்டை வீட்டுடையவருடைய விஷயத்துல சொன்னாங்க, இவர் முக்மின் அல்ல, முக்மின் அல்ல, முக்மின் அல்ல. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லுல்லா, யார பார்த்து நீங்க முக்மின் இல்லன்னு சொல்றீங்க, அவன் முக்மின் இல்லாண்டா வாழ்க்கையே நஷ்டமே யார சொல்லுல்லா, அவன் முக்மின் இல்லாண்டா வாழ்க்கையே நஷ்டமே யார சொல்லுவா, யார சொல்லுல்லா. அண்டை வீட்டுடைய தொந்தரவை விட்டும் யார் அச்சம் தீரவில்லையோ அப்பேற்பட்ட அண்டை வீட்டுடையவன் அவன் முக்மினாக இருக்க முடியாது. எங்கட நெக்ஸ்டோ, எங்கட அடுத்தவுடு, அவனை எப்ப பார்த்தாலும் அடுத்தவுட்ட இவர் பயப்படுகிறார். இவரு கொஞ்சம் சத்தமா பேசலா வீட்டுக்கு, இவருடைய வாசல்ல எதையும் கொண்டு வந்து வைக்கலா இவருக்கு, இவர் ஏதாவது வீட்டுக்குள்ள சாமான்கள் கொண்டு போக இயலாது, அடுத்த வீட்டுக்காரன் பாக்குறானா, எனக்கு பேசிருவானா, ஏசிருவானா என்ற பயம். இன்றைக்கு என்ன சமூகத்துல நடக்குது, அண்டை வீட்டுடையவன பயம் அல்ல, வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு பயம், வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு பயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இஸ்லாம் மிக மிக வெறுக்குகிறது, கனிமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கணவன் மனைவியுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த அளவுக்கு அல்லாஹ் சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறான் சொன்னா மிக தெளிவாக வழங்கிக் கொண்டு முடிச்சு கொள்வோம். இந்த குத்பாவை குர்ஆன் அடி எடுத்து பாருங்க. சூரா பக்கராவினுடைய 231-232 வசனங்கள் தலையில எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. பேனா இருந்தா பேனாவை எடுத்து குறிச்சுக்கோ. சூரா பக்கரால 231-232 வசனங்கள் அல்லாஹ் நல்லடியார்களே அதில் அல்லாஹ் சொல்லித் தருகிற ஒரு பாடம். கணவன் மனைவி இருவரும் தலாக் விட்டு பிரிந்து விட்டார்கள் வைத்துக் கொள்வோம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் தலாக் சொல்லிட்டாங்க, இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இப்ப ரெண்டு பேருமே அண்ணிய ஆண் அந்நிய பெண், இவங்க திருப்பி ஜோடின்னு சொல்லவே இல்லாது, இதாவுடைய காலம் முடிஞ்சாச்சு. ஒரு தலாக்ல அல்ல ரெண்டாவது தலாக்ல, தலாக்ல விடப்பட்ட அந்த பெண்ணுடைய இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இப்ப இவர் கணவன் இவர் மனைவி இன்றி பேச்சு கிடம் இல்ல, இவர் அந்நியவர் அவள் அந்நிய பெண். நாட்களை முடித்து விட்டு அந்த பெண் இப்ப அஜ்னபியத்தான் அந்நிய பெண்ணாக இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் விரும்பினால் என்னது, நாங்க ரெண்டு பேரும் மோட்டுத்தனமாக பிரச்சனைப்பட்டு வாழ்க்கையில் பிரிந்து கொண்டோம், நாங்க ஏன் மீண்டும் ஒரு முறை கணவன் மனைவியாக இணைந்து சந்தோஷமான குடும்பமாக வாழக்கூடாது என்று நினைத்து அவர்கள் இருவரும் ஒன்று சேர விரும்பினால் அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா தஅ்புலூஹுன்ன, அவங்களை நீங்க திருச்சி வைக்காதீங்க, சேர விடாம அவங்களுக்கு தடை போடாதீங்க. குர்ஆனுடைய வார்த்தை சகோதரன் நல்ல விளைவுகளோடும் ஒரு தலாக் அல்லது இரண்டாவது தலாக்குக்கு பிறகு மூணாவது தலாக்குக்கு பிறகு அது டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு, அதுக்கு வேறு சட்டம். நீங்க பெண்களை தலாக் விட்டு காலம் முடிஞ்சிருச்சு, அவர் தலாக் விட்டு அந்த கணவனை இப்ப இந்த இதாவுடைய காலத்தை முடிச்ச பெண் நாங்க ரெண்டு பேரை ஒன்று சேர்ந்து வாழலாமே விரும்புகிற பொழுது குடும்ப வாழ்க்கையில் அவர்களை இணைவதை நீங்கள் யாரும் தடுக்க வேண்டாம், தடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு புனிதமானதான் சகோதரி குடும்ப வாழ்க்கை, இந்த அளவுக்கு புனிதமானது. எனவே பிரிந்தவர்களே சேர்த்து வைக்கப்படுவதற்கு தடையாக குடும்பம் இருக்கக்கூடாது என்று சொல்கிற பொழுது வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்க்கை வாழ்கிற அந்த சின்ன வயசு பிள்ளைகளை பிரிச்சு வைக்கிறதுல உமா வாப்பா மாமா மாமி அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் மைனி மச்சான்மார் இப்படி செயல்படுகிற பொழுது அல்லாஹுடைய லானத் அல்லாஹுடைய சாபக்கேடு உருவாகுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு கணவனையும் மனைவியையும் பிரிக்க முயற்சி செய்கிறார்களோ ஃஅலைஹி லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபக்கேடு அவன் மீது உருவாகட்டும். எங்கட சமூகத்தில் இருக்கிறாங்க இந்த சாபக்கேட்ட விலை கொடுத்து வாங்கிய மாமா மாறும் மாமி மாறும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க இந்த சமூகத்தில். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பேற்பட்ட விஷயங்களை நாங்கள் வாழ்க்கையில விளங்குவோம். குடும்பம் என்பது ஒரு புனிதமானது, அல்லாஹ் நபிமார்களுடைய வாழ்க்கையில் அதை சுன்னாவாக ஆக்கி தந்த ஒரு நிகழ்வு தான் திருமணம் என்ற நிக்காஹுடைய நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நிக்காஹுமின் சுன்னத்தி, நிக்காஹ் என்ற ஒரு கணவன் மனைவி குடும்பத்தில் இணைவது அது என்னுடைய சுன்னத், அது மாத்திரமல்ல வசுன்னத்துல் அன்பியா மின் கபலி, எனக்கு முன்னால இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டிய ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு தான் சகோதரே திருமணம் என்ற நிகழ்வு. எனவே அல்லாஹுவின் இதுல நிறைய பேசப்பட வேண்டும், ஆனா ஜும்ஆல பேசுறதுக்கு அது சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. உங்களோட மஹல்லாக்கள்ல முடியுமா இருந்தால் நிர்வாக அனுசரணையோட சகோதரர்களே குடும்பத்துல திருமணம் முடிப்பதற்கு முன்னர் திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருக்கிற அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ப்ரீ மேரேஜ் அந்த கவுன்சிலிங் ஒரு கோர்ஸ் ஒன்றை ஏற்பாடு செய்யுங்க. அல்லது ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க சரி எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது, அதுல இதையும் ஒரு நிகழ்ச்சியை ஆக்கிக்கோங்க. ஒவ்வொரு மூணு மாசம் அல்லது ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒருக்க குடும்பத்தில் திருமணம் செய்த ஆண்கள் பெண்கள் இருசாராருக்கும் ஒரே நேரத்துல ஒரு தருவியத்துடைய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துங்க சகோதரர். இது சமூகத்தில் இன்றைக்கு தேவை சகோதரர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே சமூகத்தில் இன்றைக்கு தேவை. ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவருடைய பயான்கள்ல இப்பேற்பட்ட குடும்ப தர்பியத்துகளை பல சந்தர்ப்பத்துல செஞ்சிருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கட குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் பிரச்சனைகள் இன்றி சந்தோஷமாக வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தருவானாக. பிரச்சனைகளை சுமூகமாக முடித்துக் கொள்கிற வழிமுறைகளை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் காட்டி தந்தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நீ அல்லாஹ்,
அல்லாஹ் நீ அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.